கிறிஸ்தேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கிடாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுனுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக இந்த நாளில் மாலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நம்முடைய இயற்கை நாளுக்கு அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம பார்த்திருக்கிற தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் நமது எதிராளியாகிய பிசாசானவன் என்ற தலைப்புல தேவனுடைய எதிராளி, அவருடைய ஜனங்களுடைய எதிராளியாகிய பிசாசு பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். சாத்தான் அவர் யார், எப்படி இருந்தார், எதனால் மாறினார், அவருடைய வல்லமை என்ன, ஞானம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து புரிந்தோம். கடந்த வாரம் சாத்தான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உலக ஜனங்களுக்கு அநேக தந்திரங்களை வஞ்சனைகள் பயன்படுத்தினாலும் தேவனை அறிஞ்ச ஜனங்கள் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதற்கு ஒரு விசேஷமான ஆயுதம் அவர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம பார்த்தோம். என்னன்னா, கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்த அந்த தலைப்பு அன்றி கிறிஸ்து பற்றின தலைப்பு. சாத்தானுடைய ஆயுதங்கள்ல மிகவும் வல்லமையானது, மிகவும் ஞானமானது, மிகவும் தந்திரமானது தான் இந்த அன்றி கிறிஸ்து. இந்த அன்றி கிறிஸ்துவை கொண்டுதான் கிறிஸ்தவர்களை சாத்தான் வஞ்சித்திருக்கிறது நாம தொடர்ந்து நாம பார்க்க போறோம். ஆனா போன வாரம் அன்றி கிறிஸ்துவின் ஆராய்ச்சியில முதல் பாகத்துல நாம என்ன தெரிந்து கொண்டோம் என்று பார்க்கும் போது, இது நாள் வரைக்கும் அன்றி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு தனி நபர், இனிமேல் தான் வருவார், வந்து இந்த பூமியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆய்வு செய்வார் என்று எதிர்பார்த்து கிறிஸ்தவர்கள் மத்தியில இருப்பதை நாம அறிந்தோம். ஆனா கடந்த வாரம் அன்றி கிறிஸ்துவை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணின போது தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவா அங்க கண்டு தெரிஞ்சிச்சு. அன்றி கிறிஸ்து என்பவர் நான் நினைத்தது போல ஒரு தனி நபர் அல்ல, மாறாக இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகிறவரும் அல்ல என்பதை நாம புரிந்து கொண்டோம். மாறாக அந்த அன்றி கிறிஸ்து பற்றி அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசித்தோம். அன்றி கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயே கிரியை செய்ய ஆரம்பித்தாயிற்று என்று அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் யோவான் தெளிவாங்க சொல்லியிருந்தது நாம பார்த்தோம். இனிமேல் வரப்போகிறவர் அன்றி கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் முழுவதும் நம்பிக்கொண்டிருக்கிற வேலையில் வேதத்தின் வசனங்களை நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம் இல்ல. அவர் அந்த அன்றி கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய பார்வையில அவர்களுடைய நாட்களிலேயே கிரியை செய்ய ஆரம்பித்தாயிற்று என்று நம்ம பார்ப்போம். அது மாத்திரமில்ல, அது ஒருத்தர் அல்ல, அநேக அன்றி கிறிஸ்துக்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கும் பொழுது பாருங்க, அன்றி கிறிஸ்து ஒரு தனி நபர் அல்ல என்பதும் நமக்கு அங்க புரிய வந்துச்சு. அப்ப அப்போஸ்தலர்களுடைய அந்த வார்த்தைகளின்படி அன்றி கிறிஸ்து ஒரு தனி நபர் அல்ல, அதே வேளையில இனிமேல் எதிர்காலத்துல வருகிறவரும் அல்ல, மாறாக அன்றி கிறிஸ்து என்பது ஒரு அமைப்பு. அது கிறிஸ்துவின் சபைக்குள்ளே உருவாகிற ஒரு அமைப்பு, ஒரு போலியான அமைப்பு. கிறிஸ்துவனுடைய இடத்துல கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு பதிலாக இருந்து
கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற ஒரு மாபெரும் பொய்யான கள்ள அமைப்பு தான் அந்தி கிறிஸ்து என்று நாம தெரிஞ்சுக்கொண்டோம். அந்த அமைப்பு அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயே விசுவாச துரோகம் முன்பு நேரிட்டதன் மூலம் சபைக்குள்ளாக தோன்றி கடந்த 2000 வருஷமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் அங்க பார்த்தோம். ஆனா என்ன ஆச்சரியம், 2000 வருஷமா கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இருக்குது அந்த அமைப்பு. ஆனா அது கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ண முடியல, அடையாளம் காண முடியல. அதனால தான் தேவன் அதை பற்றி சொல்லும் போது அது ஒரு ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம். பைபிள்ல 2 ரகசியம் பேசப்பட்டிருக்கு. ஒன்னு கிறிஸ்து, கிறிஸ்து என்பவர் கூட ஒரு ரகசியம். தலையேசு சரீரம் 144,000 அங்கத்தினர்களை கொண்டது. இந்த தலையும் சரீரமும் சேர்ந்ததுதான் கிறிஸ்து. இது ஒரு ரகசியம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இது உலக தோற்றத்துக்கு முன் மறுக்கப்பட்டிருந்த ரகசியம் கிறிஸ்து. தலையேசு அப்படி சரீரம் 144,000 பேர், இவர்கள் சேர்ந்ததுதான் கிறிஸ்து என்பது ஒரு ரகசியம். அதே போல பைபிள்ல இன்னொரு ரகசியம், அது அக்கிரமத்தின் ரகசியம், அந்தி கிறிஸ்து பற்றின ரகசியம். பார்த்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு வசனத்துல. கிறிஸ்து எப்படி தனி நபர் அல்ல, அவர் தலை, அவர் சபை, சரீரம் 144,000 பேரோ, அதே போலதான் அந்தி கிறிஸ்து கூட தனி நபர் இல்ல, அது ஒரு மாபெரும் அமைப்பு. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அது தேவனே சொல்றாங்க, அது ஒரு ரகசியம். கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம தேவனுடைய கிருபையில அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பை நாம் அடையாளம் காண போகிறோம் சகோதர சகோதரி. ஆனா இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டதுனால உண்மையான சபைக்கு உள்ளே தோன்றின ஒரு மாபெரும் கல்ல அமைப்பு கடந்த 2000 வருஷமாக இந்த பூமியில செயல்பட்டுக் கொண்டிருக்கு. இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னால அதை நம்ம பார்க்க முடியுது. யார் இந்த அமைப்பு, எது அந்த அமைப்பு, அதுதான் இன்றைய பாடத்தில் நாம அங்க பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா இந்த அமைப்பை குறித்த வசனத்தில் வாசித்த போது இதுக்கு தேவன் ஒரு 1260 வருஷங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆளுமை செய்ய. ரொம்ப ஆச்சரியம். இப்போ அந்த அமைப்பையும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அந்த அமைப்புக்கு தேவன் தந்திட்ட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் 1260 வருஷத்தை கூட நாம அங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. சரி, 2000 வருஷம் பூமியில இருந்தும் ஒருத்தராலையும் அடையாளம் காணப்பட முடியாமல் இருக்கிற இந்த அக்கிரமத்தின் ரகசியமாகிய அந்தி கிறிஸ்து யார், எப்படி என்பதை இப்ப நம்ம வசனத்தின் மூலம் துவங்கலாம். தானியேல் 7 அதிகாரம் வசனம் 20 மற்றும் 22. அவர் கண்ட தரிசனத்தை அங்க விலக்கி சொல்லும் போது இங்க ஒரு மிருகத்தை பத்தி பேசுறார், அந்த மிருகத்தினுடைய 10 கொம்புகள் பத்தி பேசுறார், அந்த 10 கொம்புகளுக்குள்ள ஒரு சின்ன கொம்பு பத்தி கூட அவர் அங்க பேசுறார். அப்படி பேசும் போது அந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுச்சு, யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம். யார் இந்த பரிசுத்தவான்கள், யார் இந்த பரிசுத்தவான்கள் என்று பார்க்கும்போது இவர்கள் தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள். அந்த சீஷர்களை தான் இந்த வசனத்தில் பரிசுத்தவான்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இவர்கள் பரிசுத்தவான்கள்னா, இவங்க தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. அந்த உடன்படிக்கை பலியினால் ஆன உடன்படிக்கை என்று வாசிக்கிறோம் சங்கீதம் 55ல். பலியினால் ஆன பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இந்த பரிசுத்தவான்கள் சுவிசேஷ யுகத்தில் கர்த்தரேசுவரை உண்மையாக பின்பற்றுகிறார். அவருடைய உண்மையான சீஷர்கள் பலியினால தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ஒரு பலியின் ஜீவியத்தை இந்த பூமியில ஏறெடுக்கிறவங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் சபைகளுக்கு நிருபம் எழுதும் போது அவர்கள் குறிப்பிடுறாங்க பாத்தீங்களா, பரிசுத்தவான்களால் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் நிருபம் எழுதிட்டாங்கன்னா, இந்த பரிசுத்தவான்களுக்கு தான். சிறுவர்களே, கர்த்தனேசனுடைய உண்மையான சிஷ்யர்கள், உண்மையாக அவருடைய போதனையில நினைத்து நிற்பதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ அவர்களோட யுத்தம் பண்ணி அவங்கள மேற்கொண்டதாக சொல்லப்படுகிற அந்த சின்ன கொம்பு யார், இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சின்ன கொம்பை பத்தி நம்ம வாசிக்கலாம். தானியேல் 7:7-8 வசனம் பாருங்க. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4வது மிருகத்தை கண்டேன்.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறு சின்ன கொம்பு எழுதிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனித கண்களும் மனித கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையாளர்களே பேசு வாங்கி இருந்தது.
தானியேல் ஒரு 4வது மிருகத்தை பத்தி பேசுறார் தரிசனத்துல. அது பெரிதும் மகா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மிருகத்துக்கு இரும்பு பற்கள் இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு 10 கொம்புகள் இருந்துச்சு. அந்த கொம்புகளை கவனிக்கும் போது அவைகளுக்கு இருந்த ஒரு சின்ன கொம்பு முளைச்சது. அது முளைச்சிருக்கு முன்ன 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டுச்சு. அந்த சின்ன கொம்பை கவனிக்கும் போது அந்த கொம்புக்கு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்துச்சு என்று நாம் அங்க வாசிக்கிறோம். நீங்க அப்படியே கவனிச்சிடலாம், நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சோ இங்க தானியேல் அவர் சொன்ன இந்த மிருகம் அவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எங்க இந்த தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம்? தானியேல் பார்த்த தீர்க்க தரிசனம், அதுல 4வது ஒரு மிருகம், அந்த மிருகத்தை பத்தி தான் அவர் சொல்றார். இது ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்த தீர்க்க தரிசனம் தான். ஞாபகம் வருதுங்களா என்ன பாடம்னு? எந்த பாடம்? 5வது உலக பேரரசு, தானியேலுடைய அந்த பொற்சிலை சொப்பனம் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? மொதல் வந்து பாபிலோன், 2வது மேதோ பர்ஷியா, 3வது ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், 4வது சொல்ல போது என்ன சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். கரெக்ட். அந்த தீர்க்க தரிசனத்துல தான் இந்த விஷயம் சொல்றார். அவர் ஒரு நாலாவது மிருகத்தை பார்க்கிறார். அதாவது உலகத்துல தோன்றின நான்கு சாம்ராஜ்யங்கள்ல இது நாலாவது சாம்ராஜ்யம். இது உலகம் அனைத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க கொண்டு வந்துச்சு. அந்த சாம்ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசு என்று நம்ம அங்க பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த நாலாவது மிருகம் குறுகிது ரோம சாம்ராஜ்யம். அந்த நாலாவது மிருகத்துல தான் சொல்றாரு பத்து கொம்புகள். அந்த பத்து கொம்புகளுக்குள்ள ஒரு சின்ன கொம்பு, அதுக்கு மனுஷனுடைய கண்களுக்கு ஒப்பான கண்கள், அப்புறம் பெருமையானவைகளை பேசும் வாயெல்லாம் இருந்துச்சு என்று நம்ம அங்க பாக்கிறோம். சரி, இந்த கொம்புகள் எதை குறிக்குது? பத்து கொம்புகள் சகோதர சகோதரிகளே, இது வெரி குட், தேங்க்யூ. இது தானியேல் 7:24 இருக்கு, நானே வாசிக்கிறேன். அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம், அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போடுவான். இதுதான் தானியேல் 7:24 அந்த பத்து கொம்புகள் பத்தி அவரு விளக்கம் சொல்றார். அந்த பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கள். அதுக்கு உள்ள முளைச்சிட்ட அந்த சின்ன கொம்பு, அவரு ஒரு தனி ராஜா, ஆனா இவரு அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவைகளை பார்க்கலும் வேறாயிருப்பான். பாத்தீங்களா, அந்த சின்ன கொம்பு ஒரு ராஜா தான், ஆனா அந்த பத்து ராஜாக்கள் போல இல்ல, வேற மாதிரியான ஒரு ராஜா என்று நம்ம அங்க சொல்லுவதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த சின்ன கொம்பு ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள பத்து ராஜாக்களுக்குள்ள தோன்றிட்ட வேறாயிருந்த அந்த ராஜா யார் என்று நாம் அங்க பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இதுக்கு கொஞ்சம் ரோமர்களுடைய வரலாறு ஹிஸ்டரியை நாம புரட்டி அங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது இந்த சின்ன கொம்பு, அந்த வேறாயிருந்த அந்த ராஜாவை நாம அடையாளம் காண முடியுது. அப்படி ஹிஸ்டரியை புரட்டி பார்க்கும் போது இவர் எங்க வர்றாருன்னா, சபையில இருந்து வருவதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நாம் இதை கவனிக்கலாம். அதாவது ஆதிகால சபை தோன்றின போது அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தினால ஒரு ஐந்து இடங்கள்ல முக்கியமாக கிறிஸ்துவனுடைய சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு பார்க்கிறோம். அப்ப அந்த சபைகளை கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு சபைக்கும் கண்காணிகள் அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க, அப்படின்னா பிஷப்ஸ் இங்கிலீஷ்ல. சோ இந்த கண்காணிகள் ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பை அவர்கள் வகித்தாங்க. சபைகளை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு அங்க இருந்துச்சு. 1 தீமோத்தேயு 3:1 இந்த கண்காணிகளை பற்றி வாசிக்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. சோ ஏழை சர்ச்சில் ஆதிகால சபைக்கு இது மாதிரி கண்காணிகள் அங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னும் நாம சொல்லலாம்னா, அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான கண்காணிகள் தான். அவர்கள் தான் ஆதிகால சபை அங்க கண்காணிச்சுட்டு இருந்தது நாம அங்க பாக்குறோம். சோ இப்போ இந்த கண்காணிகள் சகோதர சகோதரிகளே, இவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. எல்லா சபைகளினுடைய ஆரோக்கியத்துக்காக நலனுக்காக இந்த கண்காணிகள் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல கூடி வருவாங்க. கூடி வந்து அந்த சபையினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில சபைகளை அவர்கள் மேய்த்து வந்தாங்க, மந்தைகளை மேய்த்து வந்தாங்க, சபைகளை அவர்கள் பராமரிச்சு வந்தாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி கண்காணிகள் கூடி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சபைகள்ல ஒரு முக்கியமான சபையாக எது இருந்துச்சுன்னா, ரோம பட்டணத்தில் இருந்த சபை. ஏன் அந்த சபை ரொம்ப முக்கியமான சபை நம்ம சொல்றோம் பாருங்க. அப்ப இந்த பூமியில இந்த ராஜ்யம் ஆளுகை செய்துட்டு இருந்துச்சு, வெரி குட். ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை செய்துட்டு இருந்த போது அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தான் ரோம். அந்த ரோம்ல இருந்துச்சு கிறிஸ்துவின் சபை. பாருங்க, அது கேபிட்டல் சிட்டியில இருந்ததுனால அந்த பட்டணத்து சபைக்கு ரொம்ப விசேஷத்த முக்கியத்துவம் இருந்துச்சு. பாருங்க, இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா மற்ற ஊர்கள்ல பார்க்கணும், சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் அங்கிரு. ஏன்னா ஹெட் குவார்டர் எங்கிட்ட இருக்கு பாக்குறோம், சென்னை. அதே போலதான் அப்போ ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க பறந்து விரிந்து செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதனுடைய தலைநகரம் ரோம பட்டணத்துல இருந்துச்சு. அந்த பட்டணத்துல இந்த சபை இருந்ததுனால மற்ற சபைகளை பார்க்கணும், இந்த ரோம பட்டணத்து சபைக்கு ஒரு விசேஷத்தம் இருந்துச்சு. அந்த ரோம சபைய கூட ஒரு கண்காணி அவரு கண்காணிச்சுட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும்போது சில ஆச்சரியமான உண்மைகள் அவங்க நமக்கு தெரியுது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா சொல்லணும்னா கான்ஸ்டான்டின். இந்த கான்ஸ்டான்டின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கான்ஸ்டான்டின் அவரு உண்மையிலே ஒரு புறச்சாண்டியம். ஆனா இவர் சில சந்தர்ப்பங்கள் மத்தியில இவர் என்ன ஆயிட்டாருன்னா கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார். அவர் மாறினதுக்கு அந்த ரோம பட்டணத்து சபையினுடைய கண்காணி கூட ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார். சரி, அது ஒரு சின்ன கதை. அந்த கான்ஸ்டான்டினுடைய மகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இவருக்கு கனவுல வந்துட்டு ஒரு சிலுவை, ஒரு மனுஷனு வராரு. அது பார்த்தா அந்த சிலுவை எங்க இருக்குன்னு பார்த்தா அவங்க பட்டணத்துல இந்த ரோமா சபை அந்த சிலுவை வச்சிருந்தாங்க. சோ அப்போ அவரு ஒருவேளை இந்த கடவுள் தான் நமக்கு உணர்த்துறாரு என்று சொல்லிட்டு அவரு அந்த மதத்துக்கு மாற இதெல்லாம் நடந்துச்சு. சோ ஆக மொத்தம் இந்த கான்ஸ்டான்டின் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி கிறிஸ்தவ மதத்துக்கு அங்க மாறினார். ஆனா அதனுடைய ஆழமான காரணம் வேற கூட இருந்துச்சு. ஏன் கான்ஸ்டான்டின் கடைசி ராஜான்னு நம்ம சொல்றோம்னா அவர் தான் கடைசியான வலிமையான ராஜா. அதுக்கப்புறம் ரோமர்கள் ராஜாக்கள் இருந்தாங்க, வலிமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கான்ஸ்டான்டின் காலத்துல ரோம சாம்ராஜ்யம் சிதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த சிதற ஆரம்பிச்ச அந்த சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கான்ஸ்டான்டின் எடுத்த ஒரு ஆயுதம் தான் அப்போ வேகமாக பரவிட்டு இருந்த ஒரு வலிமையான மதம், கிறிஸ்தவம். அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதின் மூலம் பாருங்க, அந்த ராஜ்யத்தை ஒரு 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 கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு கிடைக்கும் என்று அவர் நம்பினார். இதெல்லாம் பல காரணத்தினால அவர் கிறிஸ்தவத்துக்கு மாறினார். ஆனா அப்படி மாறும் போது அதுல இந்த ரோமா சபையின் கண்காணி கூட முக்கியமான பங்கு வகிச்சார். பாருங்க, ஒரு சக்கரவர்த்தியே கிறிஸ்தவத்துக்கு மாறின போது அப்புறம் அந்த ரோம பட்டணத்து கண்காணிக்கு சபைக்கு நேரடியாக யாருக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த சக்கரவர்த்தியோட தொடர்பு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். இப்போ சபையினுடைய கண்காணிகள் எல்லாம் எப்போதும் போல கூடி வருவாங்க இல்லைங்களா? அப்படி கூடி வரும்போது மற்ற கண்காணிகளை பார்க்கலாம், மற்ற பிஷப்ஸ பார்க்கலாம். ரோம பட்டணத்து பிஷப்புக்கு கண்காணிக்கு அங்க ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஏன்னா இவரு தலைநகரத்தில் இருக்கிற சபையினுடைய கண்காணி. அது மாத்திரம் இல்ல, நேரடியா சக்கரவர்த்தியோட தொடர்பில் இருக்கிற கண்காணி. அது மாத்திரம் இல்ல, சக்கரவர்த்தியினுடைய ஆதரவு அதிகம் பெற்றிருக்கிற ஒரு கண்காணி கூட. மற்ற பட்டணத்தில் இருக்கிற கண்காணிகளுக்கு ஏதாவது நடக்கணும்னா இவர் தான் சக்கரவர்த்தி கிட்ட சிபாரிசு செய்து அதெல்லாம் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி சூழல் மத்தியில அந்த ரோம பட்டணத்து கண்காணிக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் மற்ற கண்காணிகள் மேல அங்க இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நடக்கிறது இல்ல, அப்படியே காலப்போக்குல நிறைவேறிட்டே இருக்கு. போக போக இவருக்கு கண்காணிகள், மற்ற கண்காணிகளை பார்க்கலாம் ஒரு விசேஷித்த மரியாதை கனம் அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரும் அதை எடுத்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சார். அப்படியே போக போகத்தான் இவர் ஒரு தனக்கு என்று ஒரு விசேஷமான பெயர் அங்க சூட்ட ஆரம்பிச்சார். தனக்கு என்று சில பட்டங்கள் சூட்டிக் கொள்ள ஆரம்பிச்சார். மற்ற கண்காணிகள் மீது ஒரு அதிகாரமே செலுத்த ஆரம்பிச்சார். சோ என்ன பண்ணினார்னா, இவரு தனக்கு தந்தை என்கிற ஒரு பட்டத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அதாவது தந்தை சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஃபாதர் பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல ஃபாதர். இது லத்தீன் பாஷையில், ரோமர்களுடைய பாஷை லத்தீன். அந்த லத்தீன் பாஷையில தந்தைக்கு வந்துட்டு பப்பா. இந்த பப்பா தான் இங்கிலீஷ்ல பின்னால் என்னவா மாறிச்சு? மாறிச்சு. பாருங்க, மற்ற கண்காணிகளுக்கெல்லாம் தன்னை தந்தையாக, ஃபாதராக, பப்பாவாக, போப்பாக இந்த ரோம பட்டணத்து கண்காணி அங்க தன்னை மாற்றிக்கொண்டார். மற்றவர்கள் தன்னை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கூட அங்கு அவர் சொன்னார். அதன் மூலம் மற்ற சபைகளின் மீது, மற்ற சபைகளின் கண்காணிகள் மீது ஒரு தலைமைத்துவத்தை அவர் எடுத்துக்க ஆரம்பிச்சார். ஒரு தலைமையான அதிகாரத்தை அவர் காண்பிக்க ஆரம்பிச்சார். இப்படித்தான் இந்த ஒரு முதல் ஒரு ரெண்டு மூன்று நூற்றாண்டுகள்ல உண்மையான சபைக்குள்ள இப்படி ஒரு சில மாற்றங்கள் அங்க நடக்க ஆரம்பிச்சு. அப்போஸ்தலர்கள் இருந்த வரைக்கும் சபை ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு. ஆனா அப்போஸ்தலர்கள் மறிச்ச உடனே இந்த மாதிரி விசுவாச துரோகம் நேருக்கு, பாருங்க, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள நிறைவேறி இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமைத்துவத்தை ஒரு தனி கண்காணி எடுத்துக்கொள்கிற பழக்கம் அங்க வந்துச்சு. ஆனா இதெல்லாம் வேத வசனங்களுக்கு புறம்பான விஷயம், நமக்கு நல்லா தெரியும். எபேசியர் 1:22-23 நாம் வாசிக்கிறோம். அதாவது என்னன்னா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தொடங்கினார். இந்த வசனம் சபைக்கு தலையாக யார் தரப்பட்டிருக்கிறது சொல்லுது? கர்த்தராகிய இயேசு. பாருங்க, தேவன் கர்த்தர் இயேசுடைய சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் இயேசுவை தான் அங்க தலையாக அங்க நியமிச்சிருந்தார். எந்த ஒரு மனுஷனையும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மீறப்பட்டுச்சு. மீறிட்டு இந்த ரோம கண்காணி தன்னை வந்துட்டு மற்ற கண்காணிகளுக்கு எல்லாருக்கும் மேலாக தன்னை உயர்த்தி பப்பா போ என்று அங்க சொல்லுகிற வழக்கம் வந்துட்டு அங்க உண்டாச்சு. இது குறித்து கர்த்தர் இயேசு ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கார். அது வந்து மத்தேயு 23:8-9 சொல்லப்பட்டிருக்கு. வசன வாசிங்க.
நீங்களோ ரெபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள்.
பாருங்க, எவ்வளவு தெளிவா இங்க கற்றேசிச்சிருக்கார். நீங்க ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து உங்கள் ஒருவரே உங்களுக்கு போதகரு, நீங்க எல்லோரும் சகோதரர்களே, பூமியில ஒருவரையும் உங்களுடைய பிதா, ஃபாதர், தந்தை நீங்க கூப்பிடக்கூடாது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தரே உங்களுக்கு இதாவார். இதெல்லாம் கர்த்தர் இயேசுனுடைய போதனைகளுக்கு எதிரான ஒரு ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஆனா சபைக்குள்ள இது நிறைவேறிட்டேன், யாருனாலையும் தடுக்க முடியல. சோ இதெல்லாம் ஒரு ஒரு சில சில நூற்றாண்டுகள் இது அப்படியே வளர்ச்சியிலேயே அங்க இருந்துச்சு என்று நம்ம அங்க பார்க்கணும். என்னாயிடுச்சுன்னா, இந்த ரோம கண்காணி சபைகள் எல்லாவற்றின் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் காலப்போக்கில் இவர் மதத்தின் மீதான அதிகாரத்தை மாற்றம் பெற்றவரா இல்லாமல், காலப்போக்கில் இவர் இவருக்கு என்ன மாதிரி ஒரு வல்லமை கிடைச்சதுன்னா, அரசியலையும் அவர் தலையிட ஆரம்பிச்சார். ஏன்னா இவர் நேரடியான சக்கரவர்த்தியினுடைய தொடர்புல இருந்தார். சக்கரவர்த்தி கூட இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய சூழலுக்கு அவங்க போயிடுச்சு. அப்ப என்னன்னா, மத ரீதியா ஒரு தலைமைத்துவத்தை வகித்து வந்த இந்த கண்காணி நாளடைவில் அரசியல் ரீதியாகவும் ஆதிக்கம் பெற ஆரம்பிச்சார். சோ இப்படி எல்லாம் அங்க நடந்து கொண்டே இருந்து சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒரு விசேஷமான ஸ்தானத்தை இந்த கண்காணி எடுத்தார். அதனால்தான் அந்த சின்ன கொம்பு பத்தி பேசும் போது, இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், ஆனா அதுக்குள்ள முறைச்சு அந்த சின்ன கொம்பு ரொம்ப வேறா இருந்துச்சு. அப்படின்னா மற்ற ராஜாக்கள் போல இல்ல, இது ரொம்ப டிஃபரண்ட். மற்ற ராஜாக்கள் எல்லாம் ஒன்லி அரசியல் அதிகாரம் பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த ராஜா, இந்த கொம்பு ரோம கண்காணி பார்க்கும் போது, இவர் அரசியல் அதிகாரம் மாத்திரம் இல்ல, என்ன அதிகாரம் இருந்துச்சு? மதத்தின் மீதும் அதிகாரம் இருந்துச்சு. ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டு மிக்ஸ் ஆன ஒரு ராஜா. அதனால்தான் இவர் வேறா இருந்தார். அப்படின்னா டிஃபரண்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி இருந்துட்டு அவர் அங்க அந்த முளைத்தார் என்று பார்க்கிறோம். சோ அப்போ என்ன ஆச்சு? வரலாற்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ரோம கண்காணி மதத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தினவர், நாளடைவில் அரசியல் ஆதிக்கமும் தன் கைக்கு வரும்போது பாருங்க, ரோம அரசர்களுடைய ஒத்துழைப்போட ஒரு புது ராஜ்யத்தை அவரு ஸ்தாபிச்சார். அது தான் என்ன சொல்றோம் நம்ம தமிழ்ல, போப் மார்க்கம், த பேப்பசி, த சிஸ்டம் ஆஃப் பேப்பசி. போப் தான் தலைமை, அவரு மதத்தின் மீதும் அரசின் மீதும் அதிகாரம் பெற்ற புது விதமான ராஜா. அவருடைய ராஜ்யமே புது விதமான ஒரு ராஜ்யம். அதுக்கு அவரே அங்க ராஜாவா இருந்தார். இப்படித்தான் இந்த போப்பு மார்க்கம் சகோதர சகோதரிகளே உண்டாச்சு. அதான் அவங்க சொல்றார், அந்த சின்ன கொம்பு முளைச்சது, ஆனா முளைக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு மூன்று கொம்புகளே அங்க விடுங்கப்படுச்சு. இது எதை குறிக்குதுன்னா, இது ரொம்ப அருமையா காமிக்குது. போப் மார்க்கம் பாப்பசி எப்ப ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த மூன்று ராஜ்யங்கள் விழுந்ததுக்கு பின்பு அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஆனா இதை நம்ம பின்னால நாம அங்க பார்க்கலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, இது எப்ப முழுசு நிறைவேறுச்சு என்று பார்க்கும் போது, ரோமர்களுடைய வரலாற்றை நாம பார்க்கும் போது, அப்போ யார் வந்து போப்பா இருந்தார்னா, போப் லியோ போப்பா இருந்தார். அப்போ பிரான்ஸ் தேசத்தினுடைய சக்கரவர்த்தி பெப்பின், அவருடைய மகன் சார்லிமேன். பாருங்க, பிரான்ஸ் அவருடைய சக்கரவர்த்தி பெப்பின், அவருடைய மகன் சார்லிமேன். பாருங்க, இந்த பெப்பின் சார்லிமேன் இவங்க கூட போப் லியோ ஒரு ஒப்பந்தம் போட்டார், ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு புது ராஜ்யம் ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்களா, புது ராஜ்யமே என்ன ராஜ்யம்னா, த ஹோலி ரோமன் எம்பையர், பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். அது வரைக்கும் என்னதான் இருந்துச்சு பூமியில, ரோம சாம்ராஜ்யம் தான் இருந்துச்சு. ஆனா இந்த இந்த சம்பவத்துக்கு பின்பு, அதாவது பெப்பின் சார்லிமேன் கூட போப் லியோ ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு ஒரு புது விதமான ராஜ்யத்தை அவங்க ஸ்தாபிச்ச போது புது அந்த பேர் வந்துச்சு. இது ரோம சாம்ராஜ்யம் இல்ல, இது பழைய ரோம சாம்ராஜ்யம் கிடையாது. எப்படி அந்த ராஜா அரசியல் அதிகாரம் பெற்றவரா இருந்த அந்த ரோம சாம்ராஜ்யம் கிடையாது, இது ரொம்ப புது ரோம சாம்ராஜ்யம், பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். ஏன் அது பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம், ஏன்னா இப்ப அதனுடைய ராஜா போப்பு மதத்தின் மீதும் தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறார், அரசியல் மீதும் தலைமைத்துவமே அங்க பெற்றிருக்கிறார். அதனால தான் ரோமன் எம்பையரா இருந்துச்சு, ஹோலி ரோமன் எம்பையர். போப்பனுக்கு ராஜா வாய்க்கனால ஹோலி வார்த்தை சேர்த்தார். இப்படித்தான் அந்த சாம்ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இது நடந்தது வந்து கிபி 799 வருஷம் சகோதர சகோதரி, கிபி 799 இந்த பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் ஆரம்பிச்ச போது சிங்காசனத்துல யார் இருந்தார்னா, போப். மதத்தின் மீதும் அவர்தான் அதிகாரி, அரசின் மீதும் அவர்தான் அதிகாரி. அவர் வைத்தது தான் அந்த 10 ராஜ்யங்கள்ல சட்டம் அந்த ஐரோப்பிய தேசங்கள் மீது நடக்கும். அவர் காண்பிக்கிறவரே சிங்காசனத்துல உட்காரலாம் எழுந்து அப்படின்னு சொன்னா அந்த ராஜா அந்த அரியணை விட்டு எந்திரிக்கும். அந்த அளவுக்கு போப்புக்கு வந்துட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இது கிபி 799 சகோதர சகோதரிகளே, இந்த அந்த சாம்ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு என்று பார்க்கணும். பாருங்க, ரொம்ப சுருக்கமா சொன்னா, அந்தி கிறிஸ்து அமைப்பு கிறிஸ்துவினுடைய உண்மையான சபைக்குள்ள இருந்து உருவாகும் ஒரு போலியான அமைப்பு. அது எந்த அமைப்பு என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சபையில இருந்து காலம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து அரசியல் மற்றும் மதத்தின் மீது தலைமைத்துவத்தை பெற்ற இந்த போக்கு மார்க்கம், இந்த பேப்பசி சிஸ்டம் தான் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, ரோம கத்தோலிக்க திருச்சபை என்று அங்க செயல்படுவதும் கூட அதே அமைப்பு தான் சகோதர சகோதரி. 2000 வருஷமா இந்த பூமியில இருக்கு, உண்மையான சபைக்குள்ள இருந்தே உருவாயிருச்சு. ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற அந்த அமைப்பு எதுவும் இல்ல, த சிஸ்டம் கால் த பேப்பசி, அதாவது போப் மார்க்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த அமைப்பு, அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையே, அந்த திருச்சபை அமைப்பு அந்தி கிறிஸ்து அமைப்பு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்றோம், நீங்க ரொம்ப காது கொடுத்து கேட்கணும். எந்த ஒரு விதத்திலையும் ரோம கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த தனிப்பட்ட போப்புகளையோ தனிப்பட்ட ஊழியர்களையோ தனிப்பட்ட விசுவாசிகளையோ நாம் அந்திகிறிஸ்துன்னு சொல்றதே இல்லை. வெரி குட். அதாவது தங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இந்த அமைப்புக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை நாம அந்திகிறிஸ்துக்கள்னு சொல்றது இல்லவே இல்லை. அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள், சகோதரிகள். ஆனால் அந்த அமைப்பு, அந்த அமைப்பு பாரம், ஒரு தலைவர், அவருக்கு கீழே நிறைய கார்டினல்ஸ், பிஷப்ஸ், ஃபாதர்ஸ், உலக முழுக்க சபை, ஒரே தலைமைத்துவம். இது தான் அந்த அமைப்பு. இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம் தான் சகோதர சகோதரிகளே தேவன் சொல்றாரு அந்தி கிறிஸ்து அமைப்பு. மாறாக உள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளை நாம சொல்றதே அங்க கிடையாது. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அமைப்புக்கு தான் கொள்கை இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும், அவர்கள் செயல்படுகிற ஒரு விதம் இருக்கும். இதையெல்லாம் தான் நாங்க என்ன சொல்றோம்னா ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை இல்லவே இல்லை. இது நீங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரோம கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருந்தா நாம் என்ன சொல்லுறோம், என்ன சொல்லலைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது வேணும். அது ரொம்ப அன்பா நாம கேட்டுக்கிறோம். ஏன்னா நாம தியானிக்கிறது தேவனுடைய வார்த்தையின் அறமான ரகசியங்கள். அந்தி கிறிஸ்து ஒரு ரகசியம், தேவனே சொல்றாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் போது சர்த்தத்துல போறோம், வசனங்கள்ல போறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம் நிறைவேறும் விஷயங்கள். அப்ப தெரியுது ஒரு அமைப்பு சகோதர சகோதரிக்கு. அமைப்பு போப் மார்க்கம், ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு என்று நம்ம சொன்னால் பத்தாது. நம்ம சொன்னதை உறுதிப்படுத்தணும், நிரூபிக்கணும். அதுவும் வசனத்திலிருந்து நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்க முடியும்? இதுதான் அந்த அமைப்பு என்று சகோதர சகோதரிகள். ஏன்னா அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி ஏற்கனவே பைபிள்ல தீர்க்க தரிசனங்கள் தெளிவா இருக்கு. இப்போ இந்த அமைப்பு தான் அந்தி கிறிஸ்து அமைப்பு நம்ம சுட்டி காண்பிக்கும் போது அதை உறுதிப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அமைப்பு என்னெல்லாம் செய்யும் வசனங்கள் சொல்லி இருக்குதோ அவர்கள் செய்திருக்கிறாங்களா என்ன பண்ணணும்? நாம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அது தெரிஞ்சதுன்னா நம்ம சொன்னது என்னது? உண்மை நிரூபிக்கலாம். இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று நாம சொல்லும் போது அது எப்படி உறுதிப்படுத்தலாம்னா அந்த அமைப்பு என்னெல்லாம் செய்யும் வசனத்துல சொல்லியிருக்கோம் அதை பார்க்கலாம். தானியேல் 7:25. அந்த சின்ன கொம்பு, அந்த கண்காணி, அந்த போக்கு மார்க்கம், அந்த ராஜ்யம் என்னெல்லாம் செய்யும், அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்னெல்லாம் செய்யணும், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி பாத்தீங்களா, சிம்பிளா இருக்கு, ஒரே வசனம் தான். ஆனா இதெல்லாம் நிறைவேறிக்கிறதா நம்ம செக் பண்றதுக்கு நல்லா பிரயாசம் எடுக்கணும். அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணுனா உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும். ஒன்னு, ரெண்டாவது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை என்ன பண்ணும்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒதுக்கும். அப்புறம் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். கவனிக்கிறீங்களா? கரண்ட் இல்ல, ஸ்லைடு இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு உங்க முகம் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா முக்கியமான சப்ஜெக்ட், தயவு செஞ்சு தேவனுடைய ஆவியில நினைச்சிருந்து புரிஞ்சுக்காங்க. அப்போ பாருங்க, உன்னத மாணவருக்கு விரோதமா பேசுவார், உன்னத மாணவருடைய பரிசுத்தவான்கள ஒதுக்குவார், அப்புறம் காலங்களை பிரமாணங்களை மாற்றுவார். என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகி இதெல்லாம் சொல்லும். சரி, முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுவார். என்ன இது சகோதர சகோதரிகளே? அதாவது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும் இந்த அமைப்பு. என்ன ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு விரோதமான வார்த்தைகளை இந்த அமைப்பு பேசும், அந்தி கிறிஸ்து அமைப்பு. இது என்னது அப்படின்னா, இது எப்படி இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு கிட்ட நிறைவேறிச்சு? போக்கு மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று சொல்லும் போது, இந்த அமைப்பு உன்னதமானுக்கு விரோதமா பேசினாங்களா? பேசினாங்கன்னா எப்படி பேசினாங்க என்றால், சகோதர சகோதரிகளே, என்னன்னா இவங்க தங்களுக்கு தாங்களே சில பெருமையான பட்டங்கள், டைட்டில்ஸ் அவைகளை சூட்டிக் கொள்வாங்க. அப்படி சூட்டிக் கொள்வதன் மூலம் தேவனுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வாங்க. சொல்லணும்னா, உண்மை சொல்லணும்னா, இவர்கள் தங்களுக்கு சில வினோதமான பட்டங்களை சூட்டிக் கொள்வாங்க. உண்மையிலே அந்த பட்டங்கள் யாருக்கு பொருந்தும் தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும். பாத்தீங்களா? அதுதான் உன்னதமானவருக்கு விரோதமா பேசுறதுன்னா, கர்த்தர் இயேசுக்கு போய் சேர வேண்டிய பட்டங்கள் அதைய இந்த அமைப்பு இந்த பூமியில தனக்கு சூட்டிக்கொண்டு தான் தான் கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம பார்க்கிறோம், அந்த உன்னதமானவருக்கு விரோதமா வார்த்தைகளை பேசுவது குறிக்குது. பட்டங்கள் எல்லாம் தேவனே கர்த்தர் இயேசுவை தூஷிக்க கூடியதா இருக்கும். ஏன்னா உண்மையிலே இந்த பட்டங்கள் அவங்களுக்கு சொந்தம், ஆனா அது இந்த அமைப்பு தனக்கு சூட்டிக்கொள்ளும். தனக்கு சூட்டிக் கொள்வதன் மூலம் தேவனே கிறிஸ்துவை அங்கு தூஷிக்கிறதாக அங்கு இருக்கும் என்று பார்க்கிறோம். அது மாதிரி அவர் எத்தனை பட்டங்கள் சூட்டிக் கொண்டாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில பார்ப்போம், எவ்வளவு பட்டங்கள் சூட்டிக் கொண்டாங்கன்னா ஒரு 62 தேவ தூஷணமான பட்டங்களை இந்த அமைப்பு தங்களுக்கு அங்க சூட்டிக் கொண்டுச்சு. உதாரணத்துக்கு சிலது சொல்றோம் பாருங்க, அனைத்து தலைமைகளை காட்டிலும் தெய்வீகமானவர். இது வந்து போப் மார்க்கம் தங்களுக்கு சூட்டிக்கொண்ட ஒரு பட்டம். இங்கிலீஷ்ல சொன்னா மோஸ்ட் டிவைன் ஆஃப் ஆல் ஹெட்ஸ், மோஸ்ட் டிவைன் ஆஃப் ஆல் ஹெட்ஸ். எல்லா தலைமைத்துவத்துக்கும் மேலான ஒரு தெய்வீக தலைமை. பாத்தீங்களா, இது யாருக்கு தான் பொருந்தும்? எல்லா தலைமைகளுக்கும் மேல ஒரு தெய்வீக தலைமை யாருக்கு சேரும்? இது தேவனுக்கே பொருந்தும், அவருக்கு போகும். ஆனா இவங்க சொல்லிட்டாங்க, வி ஆர் த மோஸ்ட் டிவைன் ஆஃப் ஆல் ஹெட்ஸ். என்ன மாதிரி வார்த்தை? நாங்களே எல்லா தலைமைக்கும் மேலான தெய்வீக தலைமையா பாருங்க. எவ்வளவு இது எவ்வளவு தூஷணமான ஒரு விஷயம் பாருங்க. தேவனுக்கு இருக்கிற உரிமைய இவர்கள் தங்களுக்கு அங்க சொல்லிக் கொள்றது நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பட்டம் என்ன சொல்லலாம்னா பாருங்க, ஹோலி ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ், ஹோலி ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ். இது ஒரு பட்டம். தமிழ்ல சொல்லணும்னா இது தந்தைகளுக்கெல்லாம் பரிசுத்தமான தந்தை. இது தங்களுக்கு அவங்க சூட்டிக் கொண்டாங்க பாருங்க. இது இது எப்படி இது எப்படி இது இந்த ஒரு மாம்சீக அமைப்புக்கு அங்க பொருந்தும் சகோதர சகோதரர்? நெக்ஸ்ட் பாருங்க, ஓவர்சீர் ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜியன். ஓவர்சீர் ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜியன், கிறிஸ்தவ மதத்தின் மீதான மேற்பார்வையாளர். உண்மையிலே யார் மேற்பார்வையார் மேற்பார்வையாளர்? கர்த்தர் இயேசு. அவருடைய பட்டமே இவர்கள் தங்களுக்கு சூட்டிக் கொண்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிரைஸ்ட் பை அன்ஷன் அப்படின்னா அபிஷேகத்தின் மூலம் கிறிஸ்துவானவர். பாருங்க, உண்மையான அபிஷேகம் யாருக்கு தான் இருந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அபிஷேகத்தின் மூலம் அவர் தான் கிறிஸ்து ஆயிட்டார். 30 வயசு வரைக்கும் அவர் இயேசு. எப்ப ஞானசாயம் எடுக்கும்போது அபிஷேகம் பெற்றாரோ அப்பதான் ஆகிறாரு அந்த அபிஷேகத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்றவர். ஆனா அந்த பேரின் அமைப்பு தங்களுக்கு அங்க சூட்டிக் கொண்டாங்க. நெக்ஸ்ட் அதிகாரத்தில் இருக்கும் மோசே சொன்னாங்க, மோசஸ் இன் அத்தாரிட்டி. இந்த போப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு தங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோசே இன் அத்தாரிட்டி, அதிகாரத்தில் இருக்கிற மோசே. ஏன் மோசம் சொல்றாங்க? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து யார் வழி நடத்தினா காணாது. அது போல இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை வழி நடத்துற மோசே இயேசு நாங்க தான் சொல்லிருக்கிறாங்க பாருங்க. அப்போ நிறைய சொல்லலாம். முறைமையின் படியான மெல்கிசேடேக், மெல்கிசேடேக் பை ஆர்டர் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா மெல்கிசேடேக் முறைமைன்னா என்ன தெரியுங்களா, சொல்ல முடியுமா? ஆசாரியர் மாத்திரம் இல்ல, கூடவே ராஜ ரீக அதிகாரம், ராஜா பிளஸ் ஆசாரியத்துவம், அந்த மாதிரி நாங்க இருக்கிறோம். அரசியல் மற்றும் மதம் இதெல்லாம் கர்த்தரே சொல்லிட்டா போறோம். இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வராது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் வழி வந்தவர் வல்லமையில் பேதுருவானவர் சொல்றாங்க. அப்போஸ்தலர் வழி வந்தவங்களாமா, வல்லமையில பேதுருவானவர், ஆண்டவருடைய வீட்டின் அதிகாரியானவர், சகல பரிசுத்த சபைகளுக்கும் தலையானவர், கண்காணிகளுக்கு கண்காணியானவர், சர்வ வல்லமை படைத்த மத தலைவர். இதெல்லாம் இந்த போப் மார்க்கம் தங்களுக்கு அங்க சூட்டி கொண்டாங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவர். ரொம்ப முக்கியமான பட்டம் என்ன தெரியுங்களா, இவங்கள் பயன்படுத்தினது கிறிஸ்துவின் பிரதிநிதியானவர். இங்கிலீஷ்ல விகார் ஆஃப் கிரைஸ்ட். இந்த பட்டம் வந்து நீங்க நினைவில் வைங்க, ஏன்னா இவர்கள் யாருங்கிறது இந்த பட்டம் வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். விகார் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதி நாங்கள் அப்படி சொல்லிக் கொண்டாங்க. இதெல்லாம் தான் இது மாதிரி 62 பட்டங்கள் சூட்டிடுச்சு இந்த அமைப்பு. தேவன் சொல்றாங்க, இவங்க இந்த அமைப்பு உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும். அநேக தருணங்களில் கிறிஸ்துவுக்கு சொந்தமான பட்டங்களை பெயர்களை தங்களுக்கு சுட்டிக்கொண்டு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி கிரைஸ்ட் என்ன அர்த்தம், கிறிஸ்துவுக்கு எதிரான, அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துக்கொள்கிறோம். என்ன பாருங்க, என்ன ஆச்சரியம். அதுதான் இங்க அப்படி நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு சேர வேண்டியது எல்லாம் தங்களுக்கு சூட்டிக்கொண்டு கிறிஸ்து இருந்த இடத்துல இவர்கள் போய் இருந்துடுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட் சகோதர சகோதரி. நெக்ஸ்ட் நாம பாக்குறோம், உன்னதமானவரின் பரிசுத்தவான்களா என்ன பண்ணுவாங்க, ஒடுக்கு வார்கள். இது வேதத்தை விசுவாசிப்பவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் மீது இந்த போப் மார்க்கம் கொண்டு வரக்கிற சித்த வகைகளை குறிக்குது. இந்த அமைப்பு என்ன பண்ணுமா, அந்தி கிறிஸ்த அமைப்பு உன்னதமானவரின் பரிசுத்தவான்களை ஒடுக்குமா? தேவனுடைய பரிசுத்தவான்கள் யாருனா, தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபை, கிறிஸ்துவனுடைய உண்மையான சீஷர்கள். இந்த உண்மையான சீஷர்களை இந்த அமைப்பு ஒடுக்குமா? இது எப்படி நிறைவேறிச்சு இந்த போப் மார்க்கத்துக்கிட்ட? இப்ப நான் சொல்லல, இதை காலத்தின் கடைசியில நான் சொல்றேன். என்ன மாதிரி கொடுமையான விதத்துல எவ்வளவு காலம் எவ்வளவு கிறிஸ்தவர்களை இந்த அமைப்பு சித்திரவதைக்குள்ளாக்குச்சு, அது நம்ம பின்னால பார்க்கலாம். ஆனா அடுத்த விஷயம் என்னன்னா, காலங்களையும் பிரமாணங்களையும் இந்த அமைப்பு, அந்தி கிறிஸ்த அமைப்பு என்ன பண்ணுமாமா, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்னா மாற்றுவார். இதெல்லாம் நம்ம ரொம்ப அருமையா கண்டுபிடிக்கலாம். போப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு தான், அந்தி கிறிஸ்து அமைப்புனா அது செய்வதாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் இந்த அமைப்பினுடைய வரலாற்றில் நிறைவேறி இருக்கணும். நிறைவேறி இருக்குதா? இந்த அமைப்பு காலங்களை பிரமாணங்களை மாற்ற நினைச்சுதானா? ஆமா. எப்படி நினைச்சதுன்னா, முதல்ல பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, பிரமாணங்களை மாற்ற நினைப்பார். யாருடைய பிரமாணங்கள்? தேவன் கொடுத்தாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை, நியாய பிரமாணம். அதுல 2வது மிக முக்கியமான ஒரு கட்டளை யாத்திராகமம் 20 அதிகாரம் வசனம் 4-5.
கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருந்த நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து
போதும். சோ இது தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையில 2வது பிரதான கட்டளை. முதல் கட்டளை என்னன்னா, நானே தேவன் கிளியரா சொன்னார். அதுக்கு ஈக்குவல் இன்னொரு கட்டளை என்ன கொடுத்தாருன்னா, எனக்கு நீங்க இந்த பூமியில என்ன பண்ணக்கூடாது, ஒரு சொரபத்தை ஆகலும் விக்கிரகத்தை ஆகலும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? அவர் என்ன சொல்றாருன்னா, செய்து நீங்க அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாக கர்த்தராயிருக்கிற நான் நிர்ச்சனுள்ள தேவன். இது ரெண்டாவது முக்கியமான கட்டளை. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அவரை பற்றின கிளாஸ்ல நாம புரிஞ்சு கொண்டோம். அப்பேற்பட்ட தேவன் சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட தேவன் ஆயிருக்கிறேன், எனக்கு நீங்க சுரூபம் விக்கிரம் உண்டு பண்ணக்கூடாது, நான் எரிச்சலான தேவன். ஆனா இந்த கட்டளை சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த கட்டளை தான் போப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை மாற்றினாங்க. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான், அது எப்படி நிறைவேறுச்சுன்னா இந்த கட்டளை அவர்கள் மாற்றி எடுக்கிறாங்க. எங்க மாற்றி எடுக்கிறாங்க? பைபிள்ல இல்ல, பைபிள்ல இந்த கட்டளை அவங்க எதுவும் பண்ணல. ஆனா அவர்கள் ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க, அதுக்கு என்ன பேர், சின்ன குறிப்பிடம், கேட்டகிசம் புக். அதுல அவங்க விசுவாசம் அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கும். அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் லிஸ்ட் இருக்கும். ஆனா அதுல இந்த ரெண்டாவது கட்டளையை நாம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரெண்டாவது கட்டளை இருக்காது. ரொம்ப ஆச்சரியம், பைபிள்ல இருக்கிற கட்டளை இவங்கள் விசுவாசிக்கிற புத்தகத்தில் இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் கட்டளை இருக்கும், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கட்டளை இருக்கும். ரெண்டாவது கட்டளை மாத்திரம் இருக்காது. ஏன்னா அது விக்கிரக வணக்கத்தை ஆராதனைய நேரடியா சந்திக்கிற ஒரு கட்டளை. இது ஏன் அவர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவர்கள் என்ன பண்றாங்க, விக்கிரகமே அங்க பண்றாங்க, விக்கிரக சுரூபமே உண்டு பண்றாங்க. மரியாதை பண்ணுவாங்க, பரிசுத்தவான்கள் பண்ணுவாங்க, இயேசு பண்ணுவாங்க, எல்லா விக்கிரகம் இருக்கும். ஒரே வித்தியாசம் என்ன, மற்ற புறஜாதிகள் கோயில்கள்ல கருப்பா இருந்துச்சுன்னா இங்க என்னவா இருக்கும், வெள்ளையாவா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த வித்தியாசம் இல்ல. ஆனா விக்கிரகம் விக்கிரகம், சொரபம் சொரபம், அதை வணங்குறது விக்கிரக வணக்கம், மாற்றம் இல்லை. ஆனா ரொம்ப தந்திரமா இந்த அமைப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த ரெண்டாவது கட்டிலேயே தூக்கிட்டாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, 10 கட்டளையில ஒண்ணு எடுத்துட்டா எவ்வளவு கட்டளை தான் இருக்கணும்? ஆனா அந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 கட்டளை இருக்கும். எப்படி ஒண்ணு சேர்க்கலாம் இல்ல, கரெக்ட், எஸ், கடைசி கட்டளைய பாத்தீங்களா, அது ரெண்டு ஆக்கிட்டு ரொம்ப ஞானமா என்ன பண்ணிருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேட்டகிசம் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சேன், பட் வீட்டுல எங்க வச்சேன்னு தெரியல, மறந்து போச்சு. அது இருந்தே நீங்க பாக்கலாம், இல்லாட்டி நீங்க வாங்கி பாக்கலாம். 5 ரூபா 10 ரூபா தான், ரொம்ப சீப் தான். வாங்கி செக் பண்ணலாம். தேவனுடைய தீர்க்க தரிசனம் இந்த அமைப்பு கிட்ட நிறைவேறிக்கிறது நீங்க பாக்கணும். அதாவது அந்த 10வது கட்டளை வந்துட்டு, பிறனுடைய வீட்டை சுயாதிப்பாயாக, பிறனுடைய மனைவியை, அவனுடைய வேலைக்காரரை அப்படியே தொடர்ந்து வரும் பாருங்க. சோ இதுல பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக மாத்திரம் தனியா எடுத்து 9வது கட்டளையா மாத்தி, மீதி விஷயங்கள் 8வது கட்டளையா மாத்தி இருக்கிறாங்க. ஆமா, அப்படி செய்வதன் மூலம் 10 கட்டளை கணக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம், எப்படி உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு கிடைக்கிற ஒரு மாபெரும் அமைப்பு இப்படி ஒரு மாற்றம் தேவனுடைய வார்த்தையில பண்ணிருக்கிறாங்க. யாருக்கும் தெரியலையா இது, இல்ல ஒரு வேலை தெரிஞ்சு இருக்கிறாங்களா, தெரியல பாத்தீங்களா. தேவன் சொல்லிட்டாங்க, இது ரகசியம். இது என்ன ரகசியம்னா, அக்கிரமத்தின் ரகசியம். ரொம்ப கஷ்டம் இது. ஆனா என்னமா தந்திரமா இருந்த அதைய மாத்திருக்கிறாங்க பாருங்க சகோதர சகோதரி. சோ நெக்ஸ்ட், காலங்களை கூட என்ன பண்ணுவாரு, மாற்று. என்ன காலங்கள் இந்த அமைப்பு மாற்றுச்சு? ஒரு முக்கியமான வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் குழப்பம், இப்ப அந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம்.
மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை,
பாருங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தல்கள். பாருங்க, இங்க ஒரு 1000 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன 1000 வருஷம், என்ன 1000 வருஷம், பைபிள்ல 1000 வருஷம்னாவே அது எதை குறிக்குது? அரே, கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வருகையில இந்த பூமியில அவர் ஸ்தாபிக்கிற தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. இது சொல்லணும்னா பூமியின் மனுக்குலத்துக்கான த கோல்டன் ஏஜ் பொற்காலம் இதுதான். இந்த ராஜ்யம் வருவதற்காகத்தான் ஜெபிக்கணும் என்று கர்த்தரே என்ன பண்ணாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் இங்க எப்போ எதுக்கு இதே பூமியில 1000 வருஷம் மனுக்குலத்தில் இழந்து போன எல்லாவற்றையுமே திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற அந்த பொற்காலம் தான் அந்த கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. இது வெளிப்படுத்தின விசேஷம் 24:6 ரெண்டே வசனத்துல தான் இத நம்ம பார்க்க முடியும், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. ஆனா இந்த 1000 வருட அரசாட்சி எப்ப ஸ்தாபிக்கப்படும் பூமியில? கர்த்தருடைய, வெரி குட், 2வது வருகைக்கு பின்ன. ஆனா இது என்ன பண்ணினாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, போப் மார்க்கம் அந்த கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி அவருடைய 2வது வருகைக்கு பின்பு நடக்கும். அதை அப்படியே மாத்தினாங்க. எப்ப மாத்தினாங்கன்னா பாருங்க, பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட போது இந்த வசனம் நிறைவேறினதாக அவர்கள் சொல்றாங்க. கிறிஸ்து பூமியில 1000 வருஷம் அரசாளுகை செய்யறத தாங்கள் அவருடைய பிரதிநிதியா இருந்து இந்த பூமியில பரிசுத்த ராம சாம்ராஜ்யத்தை 799 ஸ்தாபிச்சதின் மூலம் நிறைவேற்றிட்டதாக அவர்களே அங்க சொல்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப பெரிய ஒரு மாற்றம். அதான் காலத்தை அவர்களே மாற்ற நினைப்பாங்க. 799 பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த மதம் மற்றும் அரசியல் மீதான ராஜா 799 ஆரம்பிச்சதுன்னா 1000 வருஷம் எங்க முடியும்? 1799 அதுதான் ரொம்ப சுருக்கமா. போப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு இந்த கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிய எப்படி சொல்றாங்கன்னா, 799 1799 வரைக்கும் அது பூமியில அவர்கள் நடத்தி விட்டதாக அவர்கள் அங்க சொல்றாங்க. சகோதர சகோதரி, அதன் மூலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நிறைவேறிச்சு, கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு. யார் செஞ்சா? நாங்க செஞ்சோம். எப்படி செய்வீங்க? நாங்கப்பா கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள் இந்த பூமியில. எவ்வளவு காலம்? 1000 வருஷம். எப்படி? எப்போ? 799 1799 வரைக்கும். தெளிவா அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் நீங்க போயிட்டு இன்டர்நெட்லயோ என்சைக்ளோபீடியாஸ்லயோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் தாராளம். கிளியரா ஹிஸ்டரி. சோ தேவனுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும்னா கொஞ்சம் பிரயாசங்கள் இருக்கும். சாதாரண விஷயங்கள் உலகத்துல ஒரு பெரிய படிப்பு சொன்னா பைபிள் ஸ்டடி தான், வேற ஒண்ணு கிடையாது. அதுல நீங்க வரலாறு எல்லா விஷயங்களும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைகள் சாதாரண விஷயம் இல்ல சகோதர சகோதரி. பாருங்க, இந்த கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி நியாயமா தேவனுடைய திட்டத்துல அவர் 2வது வருகையில நடக்கிற ஒண்ணு. இன்னும் எதிர்காலம், ஆனா அது இந்த போப் மார்க்கம் அவர் 2வது வருகைக்கு முன்னாலே 1799 வரைக்குமே அவர்களே நிறைவேற்றிட்டாக சொன்னதின் மூலம் அவர்கள் சொல்றாங்க. பாருங்க, அந்த வசனம் நிறைவேறிடுக்குது. அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். மாற்றி இருக்கிறாங்க. எப்படி முடிக்க வந்துச்சு 1799? அப்போ ஒரு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார் பிரான்ஸ்ல, நெப்போலியன் போனபார்ட். நமக்கு எல்லாம் தெரியும், அவரைத்தான் தேவன் பயன்படுத்தினாரு இந்த போப்பினுடைய அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. 1799 போனபார்ட் தான் அங்க போய் அந்த போப்ப வந்துட்டு அப்போதைய போப்ப சங்கிலிகளினால கட்டி அவருடைய சிங்காசனத்தை தள்ளிவிட்டு சங்கிலினால கட்டி எல்லாரும் பார்க்க ரோட்டுல இழுத்துட்டு போய் சிறைச்சாலையில போட்டு சும்மா போறல, ரெண்டு நாளைக்கு ஒரு சிறைச்சாலை மாற்றி 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 அந்த போப் அப்படியே சிறையிலேயே மறைச்சு போனான். அதுக்கெல்லாம் ஹிஸ்டரியில சில சம்பவங்கள், ஏன் நெப்போலியனுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு, ஆனா தேவனே நெப்போலியன் போன பாட்டை பயன்படுத்தினார். தானியல் 11வது அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா மறந்துடுவீங்க. அதுல நெப்போலியனுக்கு மாத்திரம் எவ்வளவு வசனம் பேசிருக்கார் தெரியுங்களா? தேவன் 11 வசனங்கள் பேசிருக்கிறார். நமக்கு இது வரைக்கும் நெப்போலியன் யாராத்தா தெரியும்? அவர் ஒரு ராஜா, வரலாற்றுல வந்துட்டு ஒரு பெரிய சக்கரவர்த்தி உண்மாதான். அந்த தேவன் 1260 வருஷங்கள் இந்த பூமியின் மீது ஒரு மாபெரும் ஆளுகையை நடத்தின ஒரு பயங்கரமான சாம்ராஜ்யம், போப் மார்க்கத்தினுடைய ஆளுகைய முடிக்கிறதுக்கு பயன்படுத்தின கருவி தான் நெப்போலியன். 11 வசனங்கள் அவரை பத்தி அங்க தானியில பேசிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கிளாசஸ்ல நம்ம அங்க பார்ப்போம். பாருங்க, அப்ப அந்த 1260 வருஷங்கள் இந்த போப் மார்க்கத்துக்கு தேவன் ஒரு அனுமதி கொடுப்பாருங்கிறது எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா, இவர்களுடைய 1000 ஆண்டு முடிவுக்கு வந்த 1799. அப்ப இது எங்க ஆரம்பிச்சிருக்கணும்? அந்த 1260 வருஷம் முடிவு 1799, அது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? ஒரு 1260 வருஷம் என்ன சொல்லுங்க நீங்க, பின்னாடி போனீங்கன்னா கிபி 539. இதுதான் ஒரு முக்கியமான டேட். என்ன டேட்னா, அந்த அண்டி கிறிஸ்து அமைப்பு பூமியின் மீது ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. போப் மார்க்கம் அண்டி கிறிஸ்து அமைப்பு பாராட்டுகிற அறிவறுப்பு ஸ்தாபிக்கப்படுறது எத்தனா, கிபி 539. எப்படி சொல்லலாம்? ஏன்னா 539 தான் அப்போ ரோம கண்காணியா இருந்தவருக்கு ஜஸ்டீனியன் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல தான் அந்த சக்கரவர்த்தி தெளிவா கூப்பிட்டிருந்தாரு, இனிமேல் நாங்கள் அல்ல, போப் ஆகிய நீங்க தான். 26 மேக்சிமஸ் சொன்னாங்க. இது ஒரு பட்டம், பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ். பொதுவா இது ரோம சக்கரவர்த்திகள் வச்சிருப்பாங்க. ஆனா இது அந்த சக்கரவர்த்தி ஜஸ்டீனியன் அந்த பட்டத்தை போப்புக்கு கொடுத்தார். எப்போ? கிபி 539. என்ன இது பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னா, இந்த பட்டம் வச்சிருக்கிறவங்க தான் அரசியலுக்கும் தலைவர், மதத்துக்கும் தலைவர். சிம்பிளா சொன்னா அரசியல் மதம் ரெண்டுக்குமே இவங்க தான் தலைவர். இந்த பொறுப்பு எப்போ போப்புக்கு கிடைச்சதுன்னா பாருங்க, 539. அதுக்கு முன்னால அவர் மதத்தினுடைய தலைவரா இருந்தாரு, ஆனா அரசியல் மீது தலைமைத்துவம் கிடைக்கல. ஆனா அது எப்ப கிடைச்சதுன்னா 539 இந்த ஜஸ்டீனியன் சக்கரவர்த்தி லெட்டர் மூலம் அவருக்கு பொறுத்த போது நிறைவேறிச்சு. அங்கதான் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பாடாட்டுகிற அறிவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம் 539. சகோதர சகோதரிகளே, அந்த கொம்பு முளைச்ச அந்த வருஷம், அது முளைக்கிறதுக்கு முன்னால 3 கொம்பு என்ன ஆகும்? அந்த 3வது கொம்பு வந்து அது ஒரு ராஜ்யம், அது வந்துட்டு ஆஸ்ட்ரோகோத்திக் கிங்டம். அது விழுந்ததும் 539. அது விழுக இந்த சின்ன கொம்பு முளைக்க ரெண்டு ஒரே வருஷம் அங்க நடந்துச்சு. அதுக்கு முந்தின 2 கொம்பு வந்து என்னன்னா ஹெருமி, அப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த 2 கிங்டம், ஹெருமி, ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆஸ்ட்ரோகோத்திக், 3 ராஜ்யங்கள் தான் போப் மார்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி 12 ராஜ்யங்கள். இதுல 3வது 539 இருந்துச்சு. அதே வருஷம் போப்புக்கு இந்த லெட்டர் மூலம் மதம் மற்றும் அரசியல் மீதான தலைமைத்துவம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகள், அப்ப சொல்ல போனா பாருங்க, இந்த அமைப்புக்கு தேவன் ஒரு 1260 வருஷங்கள் ஆளுகை கொடுக்கிறது 539 ஆரம்பிக்குது, 1799 முடியுது. அந்த 1260 வருஷத்துக்குள்ள ஒரு 1000 வருஷம், 799 1799 வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பூமியில நடத்திட்டோம் என்று அங்க சொல்றாங்க. இதெல்லாமே இந்த அமைப்பு விஷயத்துல நிறைவேறி இருக்கிறத நாம அங்க பார்க்க முடியும். மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அமைப்பு அந்த அண்டை கிறிஸ்து அமைப்பு என்று சொன்னோம், அது உண்மையா அப்படின்னா ஆம், உண்மை. ஏன்னா இந்த அமைப்பு உன்னதமானதற்கு விரோதமானவைகளை பேசும். இந்த போக் மார்க்கம் தங்களுக்கு அந்த பட்டங்களை சூட்டிக்கொண்டு தேவனையே தூஷித்தது மூலம் நிறைவேறியிருக்குது. காலங்கள் மாற்றுவான் மாற்றிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் ஆயிரமாண்டு அரசாட்சிய அது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு வருவது, அந்த இரண்டாம் வருகைக்கு முன்னமே நடந்துட்டதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான், பத்து கட்டில இரண்டாவது கட்டிலையை நிறுத்தி போட்டுட்டு பத்தாவது கட்டிலே ரெண்டு கட்டிலையாக மாற்றி அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருப்பது கூட பிரமாணங்களை மாற்றுவதற்கான அருமையான நிறைவேறுதல் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இன்னும் கூட நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்தி கிறிஸ்து விஷயத்துல நமக்கு நிறைய சீக்கிரட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன ஆகணும் இன்னைக்கு ஓப்பன் ஆகும். அந்தி கிறிஸ்துவ பொறுத்தவரையில் இன்னொரு ரகசியம் என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இருக்கு? முத்திரை. என்ன முத்திரை? வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 18 வசனம் ஆயிடும். கொடுத்துட்டா ஒரு முக்கியமான அடையாளம் நீங்க அந்த கிறிஸ்துவை நீங்க கண்டுபிடிக்கணுமா? நான் ஒரு குழு கொடுக்குறேன், அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஒரு லக்கம் இருக்குது. அது மனுஷனுடைய லக்கம். அந்த லக்கம் 666. இதை கண்டுபிடிக்கிறதுல ஞானம் விளங்கும்ங்களா, ரொம்ப தெளிவா சொல்ற. அந்த கிறிஸ்துவை நாம் அடையாளம் காணணும்னா இந்த லக்கம் நாம அடையாளம் காணும். மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய தலைமை இதுதான் அந்த கிறிஸ்து என்று நம்ம சொல்லும் போது அப்போ இந்த இலக்கு அவங்க கிட்டா, இந்த லக்கம் அவங்க கிட்டா காணப்படுதா? காணப்படுதுன்னா எப்படி காணப்படுது, எப்படி நம்ம கணக்கிடுவது என்பது நம்ம அங்க புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகள். சரி, எப்படி ஆகுதுன்னா பாரு, போப்புக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் அவர் ஒரு விதமான கிரீடம் அணிவது வழக்கம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கிரீடம் வந்து என்னன்னா, இப்ப பாக்குறீங்க பாருங்க போட்டோல இந்த கிரீடம் தான். இதுக்கு என்ன பேருனா ஹனி பீ கிரவுன் அப்படின்னு பேர். தேன்கூடு போல இருக்குது, ஹனி பீ கிரவுன். இந்த ஒரு கிரீடத்துல இந்த லக்கம் இருக்கு. எப்படி இருக்கு இந்த லக்கம்? 666 இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. பாருங்க இந்த கிரீடம் அதனுடைய கீழே கவனிச்சிங்கன்னா ஒரு வாசகம் இருக்கு. என்னது அது? விகாரிவஸ் ஃபெலி டை. விகாரிவஸ் ஃபெலி டை, இதுதான் சகோதர சகோதரிகள். நோட்ல உங்களுக்கு இந்த கிரீடம் இது யார் மூலம் அவருக்கு கிடைச்சது எல்லா டீட்டெயில்ஸ் அங்க பிக்சரோட இருக்கு, நீங்க அங்க பாத்துக்கலாம். சகோதர சகோதரிகளே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, த விகார் ஆஃப் தி சன் ஆஃப் காட் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்லலாம், தேவகுமாரனின் பிரதிநிதியானவர். தேவகுமாரனின் பிரதிநிதி, தேவகுமாரன் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியானவர் தான் இந்த கிரீடத்தை அணிபவர் அப்படிங்கிறது தான் அந்த கிரீடத்தின் கீழே இருக்கிற அந்த வாசகத்தினுடைய அர்த்தம். விகாரிவஸ் ஃபெலி டை. சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த விகாரிவஸ் ஃபெலி டை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, த விகார் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதியானவர்ங்கிற பட்டம் அவர்கள் தங்களுக்கு வச்சிருக்கிறது. இதை வந்துட்டு நம்ம சில மதிப்புகள் கொடுத்து கணக்கிட்டோம்னா அந்த இலக்கம் வந்து நமக்கு அங்க கிடைக்குது. எந்த மதிப்பு, எந்த மதிப்பு போடணும்? நியூமரால். என்ன நியூமராலஜி? ரோமன் நியூமரிக்கல்ஸ் இருக்கு பாருங்க, இவங்க வந்து ரோமன் சபை, ரோமன் நியூமரிக்கல்ஸ் தான் போடணும் சரிங்களா. அப்போ ரோமன் நியூமரிக்கல்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம பசங்க 5வது படிச்சா எப்படி நம்ம குறிப்பிடுவோம், என்ன லெட்டர் இ வருது, 10வது வருது பாத்தீங்களா. அது மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ரோம லெட்டர்ல ஒரு இணையான லெட்டர் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு ரோம எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பீடு அங்க இருக்கு. ஐ மாறி போட்டா என்ன மதிப்பு? ஒன்னு. மூணு ஐ போட்டா என்ன மதிப்பு? மூணு. ஒரு வி ஒரு ஐ போட்டா ஆறு. இல்ல ஒரு வி ஐ ஆறு பாத்தீங்களா. ஒரு எக்ஸ் அதுக்கு முன்னால ஒரு ஐ போட்டா பாத்தீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி ஐநூறு வரைக்கும் அதுக்கு மேல வரைக்கும் மதிப்பு இருக்கு. சோ அந்த மதிப்பை எடுத்து இந்த பேருக்கு நாம அங்க போடணும். விகாரஸ் செலி டை சகோதர சகோதரிகள். சோ இது போடும் போது பாருங்க, இதுதான் அந்த பேர் விகாரியஸ் செலி டை. இப்போ அது என்னென்ன லெட்டர்ஸ் வருது? V I C A R I U S F I N double I D E I. இதுதான் இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ரோம மதிப்பீடு போடும் போது பாருங்க. V எவ்வளவு வருது? அஞ்சு நமக்கு தெரியும். I க்கு எவ்வளவு? ஒன்னு. C க்கு வந்து ரோமன் லெட்டர்ஸ்ல எவ்வளவுனா நூறு. C க்கு நூறு. ஏக்கு ரோமன் நியூமரிக்கல்ஸ்ல மதிப்பு கிடையாது, அதனால அதுக்கு என்ன போட்டுருந்தோம்? ஜீரோ. ஆருக்கும் மதிப்பு கிடையாது, அதுக்கும் ஜீரோ. ஐக்கு மறுபடியும் ஒன்னு. பாருங்க, யூ ஆக்சுவலா ரோமன்ல வந்து யூ இல்ல, ஆனா யூக்கு பதில என்ன பயன்படுத்துவாங்க? வி பயன்படுத்துவாங்க, சரிங்களா? இல்ல அல்ல ரோம பாஷையில். சோ அப்போ பாருங்க, யூ இஸ் லைக் வி இன் லத்தீன் லாட்டின். அப்போ இந்த யூக்கு பதிலா வி போடும் போது என்ன மேலி வருது? அதுக்கு அஞ்சு வருது. நெக்ஸ்ட் எஸ்க்கு வந்து நாம அங்க பாக்குறோம், சாரி அது பத்து, ஜீரோ. ஏன்னா ஒண்ணுக்கு வந்து என்ன வரணும்? ஐ வரணும். இது எஸ் சாரி பிரதர் தப்பா போட்டுக்காங்க, அது ஜீரோ போட்டுக்கோங்க. ஜீரோ போட்டு நம்ம கூட்டணும்னா டோட்டல் என்ன வருது? அப்படிங்கிறதுக்கு நூத்தி பதினெண்டு வருது. நூத்தி பன்னெண்டு என்கிற வருதா? வருதுங்களா? பதினொன்று வருதா பன்னெண்டு வருதா? சாரி நீங்க அதுல இது ஐ வந்து தவறுதெல்லாம் போட்டிருக்கிறாரு, பன்னெண்டு தான் வரும். அதனாலதான் சொல்ற ஐ வந்து தப்பா போட்டாரு. அது எஸ்க்கு வந்து ஒண்ணு இல்ல, ஜீரோ எஸ்க்கு, சரிங்களா? நோட்ஸ்ல கரெக்டா இருக்கும். சோ நூத்தி பன்னெண்டு. நெக்ஸ்ட் லெட்டர் இருக்குது பாருங்க, செலி. எஃப்க்கு வந்து மதிப்பு கிடையாது, ஜீரோ. ஐக்கு வந்து ஒன்னு. எல்லுக்கு வந்து மதிப்பு ஐம்பது. மறுபடியும் ஐக்கு ஒன்னு. மறுபடியும் ஐக்கு ஒன்னு. இப்போ செலின்னு கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது டோட்டல்? ஐம்பத்தி மூணு. நெக்ஸ்ட் லெட்டர் வார்த்தை டை, டிஇஐ வருது பாருங்க. டிக்கு வந்து ஐநூறு. ஈக்கு வந்து மதிப்பு இல்ல, அதனால சைபர். ஐக்கு வந்து ஒன்னு. மூணு கூட்டினா ஐநூத்தி ஒன்னு. சோ விகாரியஸ் ஃபெலி டை. அப்படின்னா விகாரியஸ்க்கு நூத்தி பன்னெண்டு, ஃபெலிக்கு ஐம்பத்தி மூணு, டைக்கு ஐநூத்தி ஒன்னு. விகாரியஸ் நூத்தி பன்னெண்டு, ஐம்பத்தி மூணு, ஐநூத்தி ஒன்னு, சேட்டா என்ன வருது? அறுநூத்தி அறுபத்தி ஆறு. ரொம்ப தெளிவா அங்க வரும். பட்டம் த விகார் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தவின் பிரதிநிதியானவர் போப் அநீர அந்த கிரீடத்தின் அடியில் எழுதியிருக்குது. மாத்திரம் இல்ல, போப்பினுடைய ஆபீஸ்னுடைய மெயின் கேட்ல கூட இந்த டைட்டில் தான் போட்டிருக்கோம், விகாரிவர்ஸ் ஃபெலி டை. அந்த வேட்டிகன் சிட்டியில் இருக்க அவருடைய மெயின் ஆபீஸ்னுடைய கேட் பிளஸ் இந்த கிரீடம். சோ பாத்தீங்களா, இது ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு ரோமன் நியூமரிக்கல்ஸ் போகும் போது அறுநூற்றி அறுபத்தி ஆறு அங்க வருவது பாக்குறோம். இவ்வகையில அந்த லக்கத்தை கணக்கிடுவதில் ஞானம் விளங்கும் என்று நம்ம அங்க பார்ப்போம். இது ரொம்ப அருமையான நிரூபணம். இந்த போப் மார்க்கமே தேவன் அவருடைய வார்த்தைகளை குறிப்பிடுற அந்தி கிறிஸ்து அமைப்பு. சகோதர சகோதரி, சரி, முடிவாக இந்த போப் மார்க்கம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்றி கிறிஸ்து அமைப்பு என்று நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பின்பு இன்னுமே கூட அதை பற்றி ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியது அவசியம். பற்றி சொல்லும் போது ரெண்டு தெஸலோனிக்கு 2:3-4 வசனங்களை வாசிக்கிறோம். சகோதரிகளே, அன்றி கிறிஸ்து பற்றி நாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு உங்க முன்னால நிக்கிறவருடைய கருத்து, இல்லாட்டி அவருக்கு பின்னால இருக்கிற சகோதரர்களுடைய கருத்து இப்படியெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அன்றி கிறிஸ்து யார், எப்படி உருவாகுவார், எப்படி நிலைநிறுத்தப்படுவார், எப்படி ஆளுகை செய்வார், இந்த ரெண்டு வசனத்துல தேவன் தெளிவா அங்க காண்பிக்கிறார். எவ்விதத்தினாலும் ஒருவர் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அன்றி கிறிஸ்து வருவது பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றார்னா, விசுவாச துரோகம் என்ன ஆகும், தேவன் கர்த்தர் இயேசு மூலம் அவருடைய சபைக்கு கொடுத்தாரு மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன, வேதம் உமது வசனமே சத்தியம், அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனுடைய வசனத்துல இருந்துச்சுன்னா அது சத்தியம், அதைய விசுவாசிக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கும் சபைக்குள்ள. அப்படி நடக்குதுன்னா தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்காத போதனைகள், கலபோதனைகள், சத்தியங்கள், மனுஷனுடைய ஞானம் போதிக்கிறது சபைக்குள்ள முதல்ல வரும். இப்படித்தான் ஆன்டி கிரைஸ்ட் உருவாகும் சபைக்குள்ள. அதான் தேவன் தெளிவா சொன்னாங்க. எப்படி இந்த விசுவாச துரோகம் அங்க நேரிட்டுச்சு சகோதர சகோதரி, இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை உருவான போது அவர்கள் வேதத்துக்கு பதிலா வேதத்துக்கு இணையா இன்னொன்னு கொண்டிருந்தாங்க. என்னன்னா விசுவாச பிரமாணங்கள், அறிக்கைகள். அப்படின்னா அவர்கள் பைபிளே வந்து அதிகம் நேரம் திறக்கிறத பார்க்கணும். அவங்களுடைய ஆராதனை எதை திறப்பாங்க, அந்த அந்த கேட்டகிசம் திறப்பாங்க. என்னன்னா அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கைகள் எல்லாம் அதுல அச்சிடப்பட்டிருக்கும். இது 3 முறை மாறுச்சு. முதல்ல ரொம்ப சுருக்கமா இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் அது இன்னும் விரிவாக்குனாங்க, மறுபடியும் இன்னும் விரிவாக்குனாங்க. இப்ப அந்த கடைசியா விரிவாக்குனதான் ரோம கத்தோலிக்க திருச்சபை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வேதத்துக்கு பதிலா இந்த ஒரு புத்தகம் வந்த போது பாருங்க, ஜனங்கள் அந்த புத்தகத்தை தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த புத்தகத்துல இருக்கிறத விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்களே ஒழியோ வேதத்துக்கு போவதே அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, மறந்து போனா. இப்படித்தான் முதல்ல இந்த வேதத்தின் மீதான தியானம் ஆமா நிறுத்தப்பட்டு ஒரு வழி விலகி போவதெல்லாம் நடந்துச்சு. அப்படி போன போது சகோதர சகோதரிகளே, இது நிறைய கள்ள போதனைகள் அங்க வந்துச்சு. முதல் முதல்ல இந்த அமைப்பு உண்ட கள்ள போதனை தான் என்னன்னு பாக்குறோம். மனுஷனுடைய ஆத்மாவுக்கு என்ன இல்ல, ஆனா வசன சொல்றது பாவம் செய்யற ஆத்மா ரொம்ப எளிமை. ஆனா இது முதல் கள்ள போதனை, இது இது சொன்னாங்க ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அந்த ஆத்மா பாரு, மனுஷனுக்குள்ள ஒரு தனி ஆத்மா இருக்குது. மனுஷன் மறிக்கும் போது அவன் சரீரம் தான் மறிக்குது. ஆனா இந்த ஆத்மா என்ன ஆகுது, அது மறிக்காம எங்க போகுது, ஒண்ணு சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு இல்லாட்டி எங்க போகுது, நரகத்துக்கு ரெண்டுக்குமே இல்லாட்டி எங்க போகுது, இத்தனையும் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் இதெல்லாம் இருப்பா, இதுதான் முதல் அந்த கல்ல உபதேசம். நெக்ஸ்ட் இந்த மனுஷனுடைய ஆத்மா மறுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இன்னொரு கல்லோபதேசம் அங்க உருவாகும். சரி, மனுஷனுடைய ஆத்மா மறுக்கிறது இல்லை, அப்ப நல்ல ஆத்மாக்கள் எங்க போகுது, பரலோகம் போகுது, கெட்ட ஆத்மாக்கள் எங்க போகணும், யோசிக்கும் போது எங்க போகணும், எங்க போகணும், ஒரு இடம் உண்டு பண்ணலாம், என்ன உண்டு பண்ணலாம், அது கெட்ட ஆத்மாக்கள். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, என்னது, நரகம். நரகம் அது அக்னி ஸ்தலம் பைபிள்ல தான் போட்டிருக்குது. எடுத்து வை, நரக போதனை உண்டாச்சு. சோ நரகம் என்பது உண்மையிலே வேதம் என்ன சொல்றது? எது நரகம்? இதுக்குள்ள நீங்க பதில் பண்ணாதான் எனக்கு ஜீவனே மறுச்சு போல நிலை, அதுதான் நரகம். ஆனா அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்களை எடுத்து கோர்த்துட்டு இல்ல இல்ல நரகம் என்கிற ஒரு வேதனை ஸ்தலம் இருக்கு, கெட்டு போன ஆத்மாக்களுக்கு நரக உபதேசம் அங்க வந்துச்சு. சரி, நல்ல ஆத்மாக்கள் பரலோகம், கெட்ட ஆத்மாக்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடம் உண்டு பண்ணிட்டோம் நரகமே, ரெண்டும் இல்லாத ஆத்மாக்கள். அப்போ இன்னொரு ஸ்தலம் உண்டு பண்ணாங்க, என்னது? அது உத்தரிக்கும் ஸ்தலம். நரகம்ங்கிற வார்த்தையாக பைபிள்ல இருக்கு, ஆனா உத்தரிக்கும் ஸ்தலம்ங்கிற ஒரு இடம் வார்த்தை பைபிள்ல, ஆனா அது கூட அங்க வந்துச்சு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் சகோதரர் சொல்லீங்களே, அடுத்த கள்ள போதனை நாம அங்க பாக்குறோம். நம்ம பாவங்கள் மன்னிக்கணும்னா வாழ்க்கிட்ட போய் அறிக்கை செய்யணும், பாதர் கிட்ட போய் அங்க அறிக்கை செய்யணும். இல்ல ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குவாங்க, அது எழுதி நிரப்புவாங்க, பணம் கட்டணும், பாதர் கிட்ட அறிக்கை செய்யணும், அதன் மூலம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், சில தண்டனைகள் கொடுப்பாங்க, தங்களை வருத்திக்கணும், முட்டி போட்டுட்டு படியெல்லாம் ஏறணும், எல்லா பழக்கம் வந்துச்சு. ஆக்சுவலா இதுதான் இந்த அமைப்பை அடையாளம் காண்பதற்கான முக்கியமான குற்றமாக. மார்டின் லூதர் அவர் ஒரு ரோம கத்தோலிக்க பாதிரியா இருக்கான். அவரு அங்க போய் இந்த பாவம் மன்னித்து பெற்றுக்கொள்வதற்காக போன போதுதான் அவருக்கு இந்த ஜனங்கள் இந்த அமைப்பினுடைய கண்மூடித்தனமான போதனையினால பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு தங்களை தாங்களே வருத்தி கொண்டு என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்த போது தேவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவ்வளோ கொடுமையான முறை வச்சிருப்பாரா யோசிக்கும் போதுதான் பளிச்சுன்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. விசுவாசத்தினால நீதிமான் பஸ்மம் வந்து விசுவாசம் இருந்தா போதும் கர்த்தர் இயேசு மீது அவருடைய பலியின் மீது பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம நீதிமான் ஆகலாம்னு பஸ்மம் சொல்ல போது இது என்ன முறை? நம்மளுடைய சபை சொல்லிட்டு இருக்குது ஆச்சரியமாயிட்டு பாதியிலே அந்த பாவ மன்னிப்பு சடங்க விட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டான். வந்து எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சவர் தான். அப்படியே அவருக்கு தெளிவாச்சு இந்த அமைப்பு எவ்வளவு விஷயங்களே வேதத்துக்கு புறம்பா போதிச்சுட்டுதான். ஒரு 95 கேள்வி எழுதினார், எழுதி கொண்டு போய் விட்டன்பர்க் சர்ச்சில் சட்டன்னு மாட்டினார். அவ்வளவுதான் உண்டாச்சு அந்த மாபெரும் சீர்திருத்தல் ரெஃபர்மேஷன். மிகப்பெரிய புரட்சியே உண்டாய் அந்த அமைப்பு பலவீனப்படுவதற்கு காரணமாச்சு. பாருங்க, இந்த மாதிரி பாவம் மன்னிப்பு கொடுக்கிறது அது ஒரு தவறான போதனை. நெக்ஸ்ட் முக்கியமான கள்ள போதனை என்னன்னா அந்த பூசை பலி இல்லைங்களா. பூசை பலி இன்னைக்கு ரோம கத்தோலிக்க திருச்சபையில முக்கியமான ஒரு சடங்கு. அது டெய்லியும் செய்யறாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு முறைக்கு மேல கூட செய்யறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்பமே ஒரு திராட்சை ரசம் இதை எடுத்து வச்சுட்டு அந்த பாதிரியார் என்ன பண்ணுவாங்க, சில வார்த்தைகளை உச்சரிப்பார். அந்த வார்த்தைகள் உச்சரிக்கும் போது அவங்க நம்பிக்கை என்னன்னா அது வரைக்கும்